Hello friends, welcome to our new episode of the Kural Podcast. In today's episode, we will be having a conversation with a champion who has dedicated his life for the vulnerable over 30 years. Dr. K. Krishnan is the chief functionary of the Foundation for Sustainable Development and orator of the Constitutional Rights. Dr. Krishnan is a respected trainer and advisor on issues related to tribal rights, labor rights, tribal legislations, education, livelihoods, environment, and serving as a social scientist for the past 30 years. He was an instrument in release of over 12,500 bonded laborers and guided about 24,500 tribal children for higher education, tribal development, and also he is a recipient of national and international awards. This episode is inspiring and insightful. Let's welcome Dr. K. Krishnan.
இங்கே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்கள் எல்லாருக்கும், ஸ்பெசிஃபிக்காக எங்கள் டீமுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மாசி மகத்தில் பார்த்தோன்னே எங்களுக்கு யூ தான் அது அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ சேம் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாது சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சால்வை போத்துனீங்க
எனக்கு தேவை, உங்களை நாங்க பாராட்டு என் கடமை, அப்படிதான் நான் பாக்குறேன்.
தேங்க்யூ சார். என்னன்னா சார், இந்த கான்வர்சேஷன் நம்ம ரெண்டு பேர் பண்றது ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் இது போய் செல்ல போகுது சார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாண்டட் லேபர்னா என்னன்னு தெரியாதவங்க, அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த காலேஜஸ்ல போய் நாங்க கொஞ்சமா அவேர்னஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சார். ஸோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி பாண்டட் லேபர், இந்த கொத்தடிமை முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா அது எப்படி பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது இல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஸா இருக்கும் போது, ஒரு செக்குலர் ஃபீல்ட்ல, சோசியல் ஒர்க் ஃபீல்டு இல்லாம செக்குலர் ஃபீல்ட்ல இருக்கும் போது அவங்க எப்படி இதுல ஒரு பங்கேற்கலாம், அதுக்கான ஒரு 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 டூலா இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன் சார். சோ அதனாலதான் சார் சார் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க அந்த 7 க்வெஸ்சன்ஸ்ல பாத்துருந்துருப்பீங்க, யாரு கிருஷ்ணன் சார், அவருக்கு எப்படி இந்த வல்னரபிள் மக்களோட வேலை செய்யணும்ன்ற ஆசை வந்து
ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரு சமமான உலகத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு ஆஸ் ஏ கமல்ராஜ் அண்ட் டீமா நாமளும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்துக்கிங்க பாத்தீங்களா, அதுக்கு நான் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றேன். இன்னைக்கு வரை உலகம் என்பது சமமாதான் இருக்குது, உலகம் என்ற ஒரே சீர்கோட்டு தான் இருக்குது. அதே 24 மணி நேரம் தான் அந்த காலத்துல, இந்த காலத்துல 24 மணி நேரம் தான், அதே மாதிரி பகல் இரவு, இது எல்லாமே உலகம் முழுக்க நீதி. இயற்கையவே பஞ்சபூதங்களால் ஆனப்பட்ட நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டதான் உலகம். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இயற்கையோட வாழ்கின்ற அந்த மனிதன் வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான் பாருங்க, அங்கதான் டிஸ்கிரிமினேஷன், அங்கதான் பாகுபாடு, அங்கதான் இந்த இன வேற்றுமை இதெல்லாம் வருது. இப்ப நான் பார்த்தா கிருஷ்ணன் ஆகிய நான் ஒரு மலையில பிறந்தவன், நான் மலை சார்ந்த பகுதியில் நான் பிறந்தவன், குறிஞ்சி நிலத்துல பிறந்தவன். நான் எங்களுடைய அப்பா அம்மா, எங்களுடைய தாத்தா பாட்டி, எங்களுடைய அப்பா அம்மா வந்து காட்டை நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பம் தான். அதுக்கப்புறம் காட்டை நம்பி வாழ்ந்து பிறகு காட்டினுடைய சாரல் பகுதி இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்கு பகுதின்ற இடத்துல விவசாய கூலி தொழிலாளர் தான் எங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாங்க. கூலி தொழிலாளர் இருக்கின்ற பொழுது காட்டுல கிடைக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் அவங்க சேகரிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக்கணும் வாழ்ந்த வாழ்க்கை. திடீர் என்று ஒரு நாள் வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி சட்டம் போட்டுட்டான், இனிமேல் காடெல்லாம் கவர்மெண்ட் சொந்தம், இது லோக்கல் கம்யூனிட்டிக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றான். அப்பதான் என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய அப்பா அம்மா இவங்களாம் வந்து எதிர்க்கிறாங்க, என்னடா காலங்காலமா நான் காட்டோட பிறந்திருக்கிறேன், மரம், இயற்கை, இந்த ஓடைகள், இந்த ஆறு, இந்த நீர் நிலமெல்லாம் எனக்கு பெற்றோர் மாதிரி, இதுதான் எனக்கு கல்லூரி, நான் இங்கதான் வளர்ந்தேன், இங்கதான் படித்தேன், இங்கதான் வாழ்ந்தேன், திடீர்னு எங்களுக்கே தெரியாம இந்த காடு கவர்மெண்ட் எடுக்கிறான்னு உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை தான். அப்போ அரசு என்பது அந்த மக்களை பாதுகாக்க இல்லாம அங்க இருக்கின்ற வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு சட்டம் போடுறாங்க பாரு. அப்பதான் அந்த வேற்றுமை வருது, அந்த பாகுபாடு வருது, அதுல இருந்து எங்களுடைய அப்பா ஜேர்னி வருது. அதுக்கப்புறம் விவசாய கூலி தொழிலாளர் ஆகிறாங்க. விவசாய கூலி தொழிலாளர் ஆகின்ற பொழுது நிலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வேலை செய்யறாங்க. வேலை செஞ்ச தொழிலாளராக இருக்கிறனால தான் நிலத்து முதலாளியா இல்லை. அந்த காலகட்டத்துலதான் வந்து இவருக்கு வந்து புரியுது என்னன்னா, இந்த உலகத்துல நேர்மைக்கும் நீதிக்கும் புரியல என்ன அர்த்தம் புரியல. திடீர்னு அனவர்த்தம் வரான், இது என்னுடைய நலன்றான். திடீர்னு நீ கூலி தொழிலாளன்றான். அப்போ ஒரு பாகுபாடு அவர் உணர முடியுது அவரால். அதுக்கப்புறம் இதுக்கு என்னதான் பண்றதுன் போது, நாங்கெல்லாம் படிச்சவங்க படிக்காதவங்க ஒரு 2 பிரிவு போறது. படிச்சவங்கனா வேற லெவல், படிக்காதவங்கன்னா வேற லெவல். அப்ப ஆனா படிக்காதவங்க வந்து வாக்கு முக்கியம், படிச்சவனுக்கு பேப்பர் முக்கியம். இப்படி ஒரு பாகுபாடுதான் எங்க அப்பா என்ன வச்சுக்கிறேன்னா, நம்ம வந்து படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை. அது என்னன்னு தெரியல எனக்கு. ரெண்டாவது ஒரு கடிதம் படிக்கிறதுக்கு ஒரு போஸ்ட்மேன் ஒரு கடிதம் கொண்டாட்டா, அந்த போஸ்ட்மேனை வந்து படிச்சாதான் படிப்பு, திருப்பி அது என்னக்குன்னு தெரியல அவங்களுக்கு. போஸ்ட்மேன் 14 நாளைக்கு ஒரு வாடி தான் வருவா. அப்படி அந்த காலகட்டத்தான் எங்க அப்பா வந்து எங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்களாம் யாரும் படிச்சதில்லை, எங்களை படிக்க வச்சாங்க. படிச்சு வச்சு நாங்க வந்து எதேச்சியா எங்களுடைய ஆசிரியர்களுடைய துணையோட நாங்க நல்லா படிச்சு வந்து கல்லூரிலேயே முதல் மாணவர்களா நாங்க வரங்க. அப்போ வந்து அப்பா சொல்றாரு, நீ படிச்சது முக்கியம் இல்லப்பா, உன்னால ஒரு 100 பேர் பயன் கிடைக்கணும் அப்படின்றார். குறிப்பா இந்த காட்டுல எங்களை மாதிரி இந்த காட்டு நம்பி வாழ்றவங்க மக்கள், காடை சார்ந்த மக்கள், விவசாய கூலி தொழிலாளர் மக்கள், இவனுக்கு ஏதாவது செஞ்சனாக்க எனக்கு ஒரு புண்ணியமா இருக்கும்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அது என்னுடைய அப்பா ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு. தென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வாட் இட் இஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா மார்க்சிஸ்ட் காலம் இவருடைய பேர் என்ன, கார்ல் மார்க்ஸுடைய புத்தகங்கள்லாம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிச்ச பொழுது அதுக்கப்புறம் பெரியாருடைய புத்தகங்களை படிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்தியன் அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் படிக்கிறேன். என்னுடைய ரெகுலர் கோர்ஸ் இல்லாம நான் அடிஷனலா இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன என்ன உலகம், வாட் இஸ், லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் வேர்ல்ட் அப்படின்ட்டு. அப்பதான் ஓகே, தேர் இஸ் எ டிஸ்கிரிமினேஷன் இன் தி சொசைட்டி, தேர் இஸ் எ டிஸ்பாரிட்டிஸ் இன் தி சொசைட்டி. இந்த இடத்துல இங்க ஒரு பாகுபாடு இருக்குது, இங்க ஒரு அநீதி நடக்குது, இங்க ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், படிச்சவன் படிக்காதவன், டவுன்ல இருக்கிறவன் நகரத்துல இருக்கிறவன், இது கிராமத்துல இருக்கிறவன் அப்படின்னு பாகுபாடு போலதான் நான் வந்து சமூக பணி என்ற ஒரு படிப்பை சூஸ் பண்ணேன். அதாவது இந்த சமூக பணி படிச்சாக்க சமுதாயத்தை புரிஞ்சு முடியும், மக்களை, நீ மக்களை படி, மண்ணை படி, இந்த நாட்டு படி, அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்குனால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. அதன் அடிப்படை தான் இப்படி படிச்சதுனால பிற்காலத்துல நான் காட்டு சார்ந்து வாழ்ந்தனால என்னுடைய படிப்பு அதை சார்ந்து போனதுனால இந்த காட்டுல இருக்கின்ற மக்கள், நான் ஜவ்வாது மலையை வந்து அதிகமா நேசிச்சிருக்கிறேன். ஜவ்வாது மலை, ஈரோடு மலை, கொல்லி மலை, நீலகிரி மலை, கழுவராயன் மலை, ஆனமலைன்னு பல மலைகள் மேலே எனக்கு இயற்கையாக ஒரு நாட்டம் உண்டு. இந்த மலைகளெல்லாம் போகும்போது இந்த மலைகளெல்லாம் இருக்கிறதுனால தான் கீழே இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. அதாவது வெல்த் ஆஃப் தி ஹில்ஸ் இது த ரிச்னஸ் த வெல்த் ஆஃப் தி ஹில்ஸ் இஸ் தி இஸ் அ ரிசோர்ஸ் ஃபார் த பிளைன்ஸ். அப்போ எந்த அளவுக்கு ஹெல்த்தா ஹில்ஸ் இருந்துச்சோ அது கீழே இருக்கிறவனுக்கு வெல்த். ஆனா கீழே இருக்கிறவன் மலையில இருக்கிறவனை வந்து வித்தியாசமா பார்க்கறான், சமமா பார்க்கல. அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், அரசியலமைப்பு சட்டத்திலேயே இவங்களுக்கு உரிமை இருந்தும் இவங்களுக்கு கிடைக்காத மக்கள், பல சுதந்திரம் வாங்கி பல வருடங்களாகியும் கரண்ட் இல்லாத மக்கள், குடிநீர் இல்லாத மக்கள், அடிப்படை வசதி இல்லாத மக்கள், தான் எந்த இனம் அப்படின்றத ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு கூட அவன் போராட வேண்டியதா இருக்குது. குறிப்பா இப்ப இருளர் மக்கள் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். இருளர் மக்கள் பார்த்தோன்னா ஒரு தொல் பழங்குடியினர். ஆஸ்ட்ரலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட அவனுடைய ஜெனரேஷன் குட் பி 60,000 இயர் சொல்றான், 60,000 வருடங்களுக்கு மேல இருக்குன்றான். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு உன்னதமான ஒரு இனம் இந்தியாவில் அது மாதிரி 75 இனம் இருக்குது. அப்போ அந்த இனம் வந்து தான் ஒரு தொல் பழங்குடியினர் அப்படின்னு தன்னை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சான்றிதழ் வந்து ஒரு ஆர்டிஓ கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. ஆர்டிஓ கிட்ட கோட்டாட்சியர் கிட்ட போயிட்டு அவனை அந்த ப்ரூவ் பண்றதுக்கு அவன் பல வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு அடையாளம் என்பது இந்த நாட்டினுடைய பூர்வீக மக்களுக்கு அடையாளம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நாட்டினுடைய பூர்வீக மக்கள் தான் இயற்கையை பாதுகாத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து தேச நேஷன் உட்டுவாங்க ஆங்கிலத்துல, அதாவது இந்த தேசத்துல ஒரு 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 இந்த தேசத்துல பிறந்தவளம் தான், ஆனா அவனுக்கு நேஷன் உட்டு இல்லை. அப்ப இந்த நாட்டுக்கு அடையாளத்தை கொடுத்தான், அவனுக்கு ஐடென்டிட்டி இல்லை. இந்த நாட்டுக்கு மருத்துவத்தை கொடுத்தான், ஆனா அதுக்கான அங்கீகாரம் இல்லை. இந்த நாட்டுக்கு பாடல்களையும் கலாச்சாரத்தையும் உன்னதமான ஒரு வாழ்க்கையும் சமத்துவமான ஒரு வாழ்க்கையும் இயற்கை நேசிக்கிற ஒரு வாழ்க்கையும் கொடுத்த அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் போது நான் என்ன சூஸ் பண்ணது என்னன்னா, அடையாளம் இல்லாத மக்களுக்கு நாம் அடையாளத்தை செய்ய வேண்டும், இன்விசிபிள் பீப்புளுக்கு ஒரு விசிபிலிட்டியை கிரியேட் பண்ண வேண்டும், முகவரி இல்லாத மக்களுக்கு ஒரு முகவரியை கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் நான் என்னையுமே இதுல புள்ள நான் ஈடுபடுத்திட்டேன். அப்படிதான் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது.
சார், இன்னும் இதை பத்தி நிறைய கேட்கணும்னு இன்னும் ஆர்வங்கள் ஜாஸ்தி ஆகுது. ரொம்ப புரியுது. அண்ட் நீங்க இதுக்கு பின்ன நீங்க எவ்வளவு இதுக்கான ரிசர்ச் பண்ணிருந்திருக்கீங்க? ஏன்னா எடுத்தோன்னு ஒரு ஒரு பேஷன்லயும் ஒரு இமோஷன்லயும் அதுல தன்னைத்தானே ஈடுபடுத்திக்காம அதுக்கான எஜுகேஷன் பேக்ரவுண்டா இருக்கட்டும், அதுக்கான ரீசர்ச் ஒர்க்கா இருக்கட்டும், நீங்க ரொம்ப நிறையவே பண்ணிருந்திருக்கீங்க. அது அதை பார்க்கும்போது எனக்கு என்ன பர்சனலா தோணுதுன்னா, ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி அதை நல்லா படிச்சு அதை நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த காரியத்துல இறங்கும்போது நம்மளோட எஃபெக்டிவ்னஸ் என்ன அதிகமா இருக்கும்ன்ற ஒரு இதை நான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ. அண்ட் ரெண்டாவது உங்களுடைய ஆர்கனைசேஷன் சார், எஃப்எஸ்டி இந்தியா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்தாபனம். ஆக்சுவலாக இந்த ஸ்தாபனத்துக்கு முன்னால் ஆதிவாசி மக்களுக்காக பழங்குடியினர் அமைப்பு உருவாக்கி அதுக்கப்புறம் தேசிய ஆதிவாசி தோழமை கழகம் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு ஏற்பாடு பண்ணி அந்த தேசிய ஆதிவாசி தோழமை கழகத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு 6 மாகாணங்களில் சேர்ந்த 42 அமைப்புகள் ஒன்றா சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் உறுப்பினர்களாக ஒன்றா சேர்ந்து ஒரு தேசிய ஆதிவாசி தோழமை கழகம்னு ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. அந்த அமைப்புல தான் வந்து பழங்குடியினருக்கான ஆய்வுகளை வந்து நாங்க மேற்கொண்டோம் நிறைய. அதனாலதான் நாங்க பழங்குடியினர் ஒரு மானுடவியல் நோக்கத்துல, மானுடவியல் கண்ணோட்டத்துல அவங்களை பார்க்கணும். அப்புறம் பாரம்பரியமா இயற்கைக்கு இவங்களுக்கு எப்படி உறவு இருக்குது, பழங்குடி மக்களுக்கு எந்த மரம் எந்த சீசன்ல காய்க்காய்க்கும், எந்த மிருகங்களை பார்த்தோம், எந்த மிருகங்கள் எந்த சீசன்ல எங்க இருக்கும், ஒரு மிருகத்தை பார்த்த உடனே அது வந்து கன்சியூமா இருக்க கன்சியூமா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து எந்த எந்த நேரத்துல அதுக்கு பசி எடுக்கும் அப்படின்னு பல வகையான அறிவுகள் தெரியும். எந்த நோய்க்கு எந்த மருந்து தரணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்குன்ற பொழுதுதான் நாங்க என்ன பண்ணுங்கன்னா, இவங்க எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இந்த தேசிய ஆதிவாசி தலைமை கழகம் ஆரம்பிச்சுங்க. இதுல ஆரம்பிச்சு குறிப்பா பழங்குடி மக்கள் நாம எப்படி கொண்டு போனா, இந்த தேசத்துல வந்து பழங்குடி மக்கள் எதுக்கு உரிமைக்கு போராடினாலே அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, எல்லாருமே டெரரிஸ்ட் ஆகவும் ஆன்டி நேஷனலாக பார்ப்பாங்க. நாங்க வந்து அந்த அந்த பாதை எடுக்கல, அந்த பாதைக்கு நாங்க போக விரும்பல. ஏன்னா உலகம் முழுக்கமே வன்முறை வந்து தீர்வு இல்லை. கத்தி எடுத்து இல்ல துப்பாக்கி எடுத்து இல்ல சண்டை போட்டு அதனால வெற்றி காண்ட சமுதாயம் உலகம் முழுக்க எங்குமே நிரந்தரமாக இல்லை. அப்போ இந்த நாடே வந்து ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து சுதந்திரமான ஒரு நாடு. அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா, நாம ஏன் இந்த மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு ஜனநாயக ரீதியில டெமோக்ராட்டிக் ரீதியில நாம் போராடக்கூடாது போலதான் எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு டூலா கிடைச்சது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு டூலா கிடைச்சது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரியாமல் இருந்து நீ கடைசி வரையும் படிக்க படிக்க படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா, ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா, ஒரு வாய்ப்பா எங்களுக்கு தெரிஞ்சது. அதுல குறிப்பா அந்த சாப்டர் தேடும் சொல்லுவோம் நம்ம, அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு. இந்த அடிப்படை உரிமைகள்லாம் 1947 சுதந்திரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 51 நமக்கு குடியரசு குடியரசு 50 குடியரசா வந்த பிறகு இவ்வளவு உரிமைகள் நம்மளுக்கு வளர்ந்துருக்கு இருக்காங்க, ஆனா நம்ம அடைய முடியல அப்படின்னு பொழுதுதான் நாங்க என்ன பண்ணுங்கன்னா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு பல பகுதிக்கு இந்த பழங்குடி மக்கள் சிதறி இருக்கிறாங்க பாரு. இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சுங்க. அப்ப ஒருங்கிணைச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விஷயத்தை நான் எப்படி பண்ண, நம்ம அடையாளத்தை நம்ம நிலைநிறுத்தணும், அது ஒரு பாயிண்ட். இரண்டாவது கல்வியில நம்ம வந்து கல்வியை வந்து நம்ம கேட்ச் பண்ண, நம்ம படிப்பு என்பது மிகப்பெரிய படிப்பு சேமிப்பு விழிப்புணர்வு, இது மூணு வந்து தாரக மந்திரமா நாங்க பார்த்தோங்க. படிப்பு என்பது ஒரு மனிதனை வந்து சொந்த கால நிக்க வைக்க முடியும். சேமிப்பு என்பது நம்மளுடைய ஒரு அடிமைத்தனம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே நிர்ணயிக்க முடிவெடுக்க முடியும். விழிப்புணர்வு என்பது இன்னைக்கு நாம எதுக்குமே நாம வந்து மிகப்பெரிய இது என்னன்னா, படிச்சவன் படிக்காம ஏமாத்துறது, விஷயம் தெரிஞ்சவன் விஷயம் தெரியாம ஏமாத்துறது. இந்த ஏற்றத்தாழ்வு எங்க வருதுனாக்க, இக்னோரன்ஸ், ஒருத்தனுடைய இக்னோரன்ஸ் வந்து இன்னொருத்தனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நாங்க விழிப்புணர்வு ஒன்று கொண்டாடுறோம். அப்போ படிப்பும் சேமிப்பும் விழிப்புணர்வும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உள்ளார நாம் இதை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கருவியாக்கி பழங்குடி மக்களை பல இடங்களில் ஒருங்கிணைச்சு நாங்கள் போராட்டமாக கொண்டு வரும் பொழுது வன உரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பழங்குடி மக்களுக்குன்றது அந்த தாய்மொழி கல்விக்காக ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. கட்டாய கல்வி சட்டத்தில் பழங்குடி மக்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது கொண்டு வந்தாங்க. மத்திய அரசாங்கத்துல பழங்குடி மக்களுக்கு டிரைபல் சப்ளான் சொல்லக்கூடிய பட்ஜெட் அதிகரித்து வேலையை கொண்டு வந்தாங்க. பழங்குடி மக்களுக்கு அந்தந்த பகுதிகளில் இவங்களை கண்காணி இவங்களுடைய வளர்ச்சிக்காக திட்டவர்கள் ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்படி பல வகையான ஸ்கீம்ஸும் அதாவது சட்டங்களும் திட்டங்களும் பழங்குடி மக்களுக்கு தேசம் முழுக்க நாங்கள் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம புதுடெல்லியில போயிட்டு கிட்டத்தட்ட 40,000 பழங்குடி மக்களை தென்னிந்தியாவில் நாங்கள் கொண்டு போயிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி அரசியலமைப்பு அரசியல் தலைவர்கள் பிரதம மந்திரி உட்பட கிட்டத்தட்ட 45 எம்பிக்கு எங்களுடைய குரல்களை கொடுக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் எங்களுக்கு சார்பாக அவங்க ஒழிச்சு எங்களுடைய உரிமைகளை அடையிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் என்ன பண்ணுங்கன்னா தேசிய ஆதிவாசி தலைமை கழகத்தை இவ்வளோ பண்ணியிருக்கு நம்ம. பட் லெட் அஸ் வி நீட் டு கிரியேட் சம் மாடல்ஸ். அப்போ மாடல்ஸ் ஏதாவது ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு மாடல்ஸ் கிரியேட் பண்ணிச்சு தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்கனாக்க குறிப்பாக வந்து ஒரு சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட்டு வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் இன்னோவேட்டிவ் அண்ட் ஆல்சோ வாழ்வாதார மேம்பாடு இருக்கு முக்கியமாக ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே நம்ம இன்னைக்கு பாருங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாளைக்கு 9 பிப்ரவரி இதே 9 பிப்ரவரி 1976 ஒத்தடிமைக்கு ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்தது காரணமே என்னன்னா வறுமை வந்து இந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இந்த வறுமை ஒழிக்கிறதுக்காகவும் அறியாமல இருந்து மக்களை கொண்டு வர்றதுக்காகவும் அங்கங்கே சில நல்ல ஒரு ஒரு மேம்பாட்டிற்கான ஒரு திட்டங்களை கொண்டு வரதுக்காக தான் ஃபவுண்டேஷன் ஃபார் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஏற்பாடு பண்ணுங்க அது எஃப்எஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்எஸ்டி ஆர்கனைசேஷன் மூலியமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது அதே நேரத்தில் தங்கிட்ட இருக்கிற திறமையை வைத்து வாழ்வாதாரத்தில் மேம்பாடு அடைவது அதுக்கப்புறம் பெண்கள் தலைமையை கொண்டு வர்றது இளைஞர்களை வந்து கிராமங்களில் வந்து இளைஞர்களுடைய தலைமையில் வந்து ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்துவது 100% லிட்ரேசி அப்படின்ற நோக்கத்துக்கு போக வேண்டியது 100% ஃபைட் அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற நோக்கத்துக்கு போகிறது தென் 100% லெட் அஸ் யூட்டிலைஸ் லெஜிஸ்லேஷன் ஃபார் அவர் ஓன் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஆங்கிளில் இந்த ஃபவுண்டேஷன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஆரம்பித்து இப்போ பல மாகாணங்களில் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது நான் ஃபார்மாலிட்டி நான் லீடர்ஸாக இருந்தாலே என் டீமில் அது மிகையும் காரணம் டீம் டீம் விச் இஸ் பிகன் த ஹோல் திங்.
ஹவு இன்சைட்ஃபுல் அண்ட் இன்ஸ்பைரிங் த பார்ட் ஒன் ஆஃப் அவர் கான்வர்சேஷன் வித் டாக்டர் கிரேக் கிருஷ்ணன். And guys, part 2 is already out. Our conversation with Dr. Krishnan is not over. And you can head on to our part 2 of our conversation with Dr. K. Krishnan. And I tell you what, I'm really amazed by their vision and their commitment to end bonded labor in Tamil Nadu. And their team's vision, their heart towards ending human trafficking, which is really inspiring. I really want you guys to go and listen to the part 2 of our conversation with Dr. K. Krishnan. I'm sure that this part 2 will inspire you and encourage you that we will end slavery in our lifetime.